إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ورسل كلمهل வந்திருக்கிறது. அதற்குரிய பதில்களை இன்னைக்கு நாம பார்ப்போம். இதுல முதலாவது கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு குர்ஆன் வசனத்தை போட்டிருக்கிறாங்க, அதாவது சூரத்துர் ரூம் என்ற அத்தியாயத்தினுடைய 30வது வசனம். இந்த வசனத்தை போட்டு இதற்குரிய விளக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதாவது அல்லாஹ் மனிதர்களை எந்த மார்க்கத்தில் படைத்தானோ அத்தகைய இயற்கை மார்க்கமாகிய இஸ்லாத்தை பற்றி பிடித்து நிலைத்திருப்பீராக என்ற இந்த வசனத்தினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ இந்த குர்ஆனிய வசனம் சூரத்துர் ரூம்ல 30வது வசனம். அதில் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விஷயம், ஃபஅகிம் வஜ்ஹக லித்தீனி ஹனீஃபன், முற்றிலுமே அல்லாஹின் பக்கம் சாய்ந்தவர்களாக அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக உங்களுடைய முகத்தை நீங்கள் திருப்புங்கள். ஃபித்ரத் அல்லாஹ், இது அல்லாஹினுடைய இயற்கையான மார்க்கம். அல்லதி ஃபதரன்னாஸ் அலைஹா, இந்த இயற்கையான மார்க்கத்திலே தான் அல்லாஹு தஆலா மனிதனை படைத்தார். ஜாலிகத் தீனுல் கய்யிம், அல்லாஹ்வின் பால் முகத்தை திருப்பி அவனுக்கு கட்டுப்பட்டு அவனை நோக்கி சாய்ந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் இருக்கிறதே, இதுதான் நிலையான மார்க்கமாகும். எனினும் மனிதர்களிலே அதிகமானவர்கள் இதனை அறிய மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்றான். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா இயற்கையான மார்க்கத்தில் மனிதனை படைத்திருக்கிறான் சொல்லக்கூடிய இந்த விஷயம்தான் அநேகம் அவங்களுக்கு தெளிவில்லாம கேட்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது மனிதர்களாகிய எங்களை பொறுத்தவரையில் எங்களிடத்திலே ஒரு ஒப்பந்தம் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தம் வந்து அல்லாஹ்வினால் ஏற்கனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த முதுகந்தண்டிலே இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலேயே இந்த ஒப்பந்தம் எங்கள வாங்கப்பட்டிருக்கும். அப்ப நாங்கள் பிறக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த ஒப்பந்தத்தோடு தான் நாங்கள் பிறக்கும். எந்த உலகத்தில் எந்த ஒரு இடத்துல யாருக்கு பிறக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் செய்த அந்த ஒப்பந்தத்தோடு தான் அது பிறக்கும். அல்லாஹ்வோடு செய்த ஒப்பந்தம் என்னன்னு சொல்லி சொன்னால், அதையும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றான், வஇத் அஹதன் ரப்புக மின் பனி ஆதம், உங்களுடைய ரப்பு ஆதமுடைய பிள்ளைகளிடத்தில் இந்த உடன்படிக்கை எடுத்த போது, மின் புஹூரிஹிம், அவர்களுடைய அந்த முருகன் தண்டிலேயே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிச்சலங்கள் எல்லோரிடத்திலும் அல்லாஹு தஆலா இந்த ஒப்பந்தத்தை எடுத்தார். அந்த ஒப்பந்தத்தை எடுக்கும் போது வாஷஹதஹும் அலா அன்ஃபுஸிஹிம், அவர்களையே அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சாட்சியாகவும் வைத்தார். அவ அல்லாஹ் எடுத்த ஒப்பந்தம் என்னன்னு சொல்லி சொன்னால், அலஃபு பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பு இல்லையா என்பதுதான் அந்த ஒப்பந்தம். நான் உங்களுடைய ரப்பு, உங்களுடைய எஜமானன் இல்லையா. அப்ப அந்த இடத்துல வந்து எல்லோரும் ஒருமித்து சொன்ன பதில் என்னன்னு சொல்லி சொன்னால், பாலு பலா, அனைவரும் சொன்ன பதில், ஆம், நீ எங்களுடைய ரப்பு தான் என்றுதான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்கிறோம். ஷஹீதுனா, இப்படியே நாங்கள் சொன்னதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லி விட்டு தான் நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம். இது அல்லாஹு தஆலா ஞாபகப்படுத்துகிறார். ஏன் ஞாபகப்படுத்துகிறான்னு சொல்லி சொன்னால், நீங்கள் மறுமை நாளிலே எழுந்து இந்த ஒப்பந்தத்தை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாதே, இது யாரும் இப்படி ஒரு ஒப்பந்தத்தை பற்றி ஞாபகப்படுத்தவில்லையே என்று நீங்கள் மறுமையிலே சொல்லக்கூடாது என்பதற்காக இப்பவே நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்றோம். அப்போ இதுதான் அல்லாஹ்னுடைய அந்த ஒப்பந்தம், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று செயல்படுவது. அப்போ இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் சகலரும் பிறந்திருக்கிறாங்க. அப்போ இதுதான் இயற்கையான மார்க்கம், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று அவன் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு கேட்டு அடிபணியது தான் இயற்கையான மார்க்கம். அப்போ இயற்கையான மார்க்கங்கிறது பொறுத்தவரையில் உலகத்தில் உள்ளதோ அல்லது வானத்தில் உள்ளதோ பூமியில் உள்ளதோ சகல விஷயங்களும் சகல படைப்புகளும் இயற்கையாகவே அல்லாஹுக்கு அடிபணிஞ்ச படைப்புகளாக தான் இருக்கு. அது வானம், பூமி, சூரியன், சந்திரன், வழக்குமார்கள், வான பூமிக்கு இடையில் உள்ள ஏனைய படைப்புகள், கடலிலே இருக்கக்கூடிய படைப்புகள், கடல்கள், இப்படி எல்லா படைப்புகளும் சகல படைப்புகளும் அல்லாஹ் போட்ட அந்த வரையறையின் படிக்கு, அல்லாஹினுடைய கட்டளையின் படிக்கு அது செயல்பட்டு இருக்கு. இதுதான் இயற்கையாக எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய மார்க்கம். அப்போ இந்த மார்க்கத்தின் அடிப்படையிலே தான் மனிதனும் பிறக்கிறது. மனிதனும் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தான் இந்த பூமிக்கு வருகிறான். ஆனால் மனிதனை பொறுத்தவரையில் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், பிறகு அவன் மாறியான். அப்போ இதை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தியினூடாக இப்படி சொன்னாங்க, சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தில் 1358வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தியில் சொன்னாங்க, மாமின் மௌலூதின் யூலது இல்லா அலா ஃபித்ரா, அதாவது பிறக்கக்கூடிய எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் இந்த இயற்கை மார்க்கத்திலே தான் அது பிறக்கிறது. அல்லாஹுக்கு அடிபணிஞ்சு நடக்கணும், அவனுக்கு எந்த ஒன்றை கொண்டும் நினைவிக்கக்கூடாது, அல்லாஹ் நமக்கு எந்த மார்க்கத்தை தந்திருக்கிறானோ அந்த மார்க்கத்தின் படி நாங்கள் பயணிக்கணும் என்ற அந்த இயற்கை மார்க்கத்தின் அடிப்படையிலே தான் அவைகள் பிறக்கின்றன. ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிஸானிஹி, அந்த பிள்ளையினுடைய பெற்றோர்கள் அவர்கள் எந்த கொள்கையில் இருக்கிறார்களோ அந்த கொள்கைக்கு ஏற்றாற்போல் அவர்கள் மாற்றிவிடுகிறார்கள். யூதர்களாக இருந்தால் பெற்றோர் யூதர்களாக மாற்றியதாங்க, பெற்றோர் கிறிஸ்தவர்களாக இருந்தால் அவங்க கிறிஸ்தவர்களாக மாற்றியதாங்க, அவங்க நெருப்பு வணங்கிகளாக இருந்தால் நெருப்பு வணங்கிகளாக மாற்றியதாங்க, அவங்க முஷ்ரிக்குகளாக இருந்தால் முஷ்ரிக்குகளாக மாற்றியதாங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த இயற்கையான மார்க்கத்திலே அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான் என்பதனுடைய விளக்கம், அல்லாஹோடு செய்த அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். அப்போ அல்லாஹுக்கு அடிபணியக்கூடியவங்களாக, அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடியவங்களாக நாங்கள் இருப்போம் என்ற அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தான் சகலரும் பிறந்திருக்கிறார்கள். அவ இந்த கொள்கையில நீங்க உறுதியாக இருங்கிறதுதான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லக்கூடிய உபதேசம். இந்த சூரத்து ரூம்ல அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி உபதேசம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஃபஅகிம் வஜ்ஹக லித்தீன், அல்லாஹுக்கே கட்டுப்பட்டவர்களாக ஹனீஃபன், அல்லாஹின் பக்கமே சாய்ந்தவர்களாக நீங்கள் உங்களுடைய அந்த முகத்தை திருப்புங்கள், அதிலே நீங்கள் நிலையாக இருங்கள். இந்த மார்க்கத்திலே தான் அல்லாஹு தஆலா எங்கள் எல்லாரையும் படைத்திருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதுதான் அதனுடைய விஷயம். அப்ப இந்த ஒப்பந்தத்தை எடுக்காமல் எங்களை யாரும் பிறந்ததில்லைங்கிறது தான் அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்றான். அடுத்தது ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க, ஒருவர் பகிரங்க பாவம் செய்தால் அதன் தண்டனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பகிரங்க பாவங்களை பொறுத்தவரையில் அது பாவங்களை பொறுத்து தண்டனைகள் மாறும். அதே நேரத்தில் தண்டனைகள் வராத பாவங்கள் இருக்கும், குற்றங்கள். அவ அந்த தண்டனைகள் வராத குற்றங்களை ஒருவர் பகிரங்கமாக செய்யும் போது அதற்குரிய ஒரு தண்டனை அல்லாஹால மறுமையில் கொடுப்பான். அதை மன்னிக்கிறது இல்லைங்கிறது அல்லாஹுடைய அந்த வார்த்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் பகிரங்கமாக குற்றங்களை செய்கிறாங்களோ அல்லது அந்த பகிரங்கமாக செய்கிறதுல உள்ள ஒரு விஷயம்தான் இரவையில் ஒத்தருக்கும் தெரியாமல் செஞ்சதுக்கு பிறகு இன்னொரு ஆளை கூப்பிட்டு நான் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சேன்னு சொல்றது கூட பகிரங்கப்படுத்துறதுல உள்ளதுதான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி பகிரங்கமான குற்றங்களை யார் செய்கிறாங்களோ அவங்களுடைய அந்த பாவங்கள் மன்னிக்கப்படாது. அப்ப அதுக்கு அல்லாஹு தஆலா மன்னிப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்ப அதுக்குரிய ஒரு தண்டனை அல்லாஹ் கொடுத்து அவங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பும். அவங்க நிரந்தரமான நரகம்னு எங்களுக்கு சொல்ல இயலாது. அவங்கள இணை வைப்பு வராத வரைக்கும் அவங்களுக்குரிய ஒரு அந்த குற்றத்துக்கு ஏற்றாற்போல் தண்டனை இருக்கு. அதே நேரம் இந்த பகிரங்கமான குற்றங்கள் ஏன் விசேஷமாக கண்டிக்கப்படுதுன்னு சொல்லி சொன்னால், அது அல்லாஹுடைய வரம்பை வந்து பகிரங்கமாக கிழிக்கக்கூடியதாக அமையும். ஒரு குற்றத்தை ஒரு ஆள் பகிரங்கமாக செய்கிற நேரம், இதை செய்யாத ஒரு ஆளுக்கும் இதை பற்றி நினைக்காத ஒரு ஆளுக்கும் நாமளும் இந்த மாதிரி பாவம் செய்யணும், இந்த இவர் செஞ்சு போட்டு சும்மா இருக்கிறார், இவரை யாரும் ஒன்று செய்ய இல்லை, இவர பாட்டில் இவர் செஞ்சுக்கிட்டு இருக்கா, இவர் செய்கிறாராக இருந்தால் ஏன் எனக்கு செய்ய இயலாது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் தூண்டப்படுவார். இது மனிதனுடைய ஒரு இயல்பு. ஆனால் ஒரு முஸ்லீம் அந்த இயல்புக்குள்ளே தள்ளப்பட மாட்டார். அவ இப்படி தூண்டப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பாவத்தை உண்டு பண்ணி அதனை மக்களுக்கு மத்தியிலே காட்டி அதனை பார்த்து ஒருவர் அதனை வழிமுறையாக அந்த பாவங்களை குற்றங்களை செய்வாங்களாக இருந்தால் அவ அதனுடைய ஒரு பகுதியும் இவருக்கு போகும். அப்ப இந்த வகையில் வந்து அவருக்கு எந்த அளவு பாரதூகமான குற்றங்கள் வந்து சேர்ந்து முடியும், அதுக்குரிய எவ்வளவு தண்டனைகள் கிடைக்குங்கிறது மறுமையில் தான் தெரியும். அப்போ ஒருவர் வந்து ஒரு பாவத்தை செய்வார், ஒரு பகிரங்கமான ஒரு குற்றத்தை செய்வார். அந்த குற்றத்தை செய்யாத ஒரு ஆள் இவரை பார்த்துட்டு அவர் சரியான விசுவாசியாக இருந்தால் இவரை பின்பற்ற மாட்டார், அவர் பலவீனமானவன் வச்சுக்கொள்ளுவார். அவ இவர் என்ன செய்வார், இருந்தால் இந்த பாவத்தை செய்கிறார் அப்ப நாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி இவரை பார்த்து அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். அவ இவருக்கு அதில் ஒரு பங்குனுக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சன்னஃபில் இஸ்லாமி சுன்னத்தின் செய்யாசன், யார் இஸ்லாத்திலே இருந்து கொண்டு ஒரு பிழையான ஒரு நடைமுறையை மக்களுக்கு மத்தியிலே காட்டி விடுகிறாரோ, ஒரு பாவமான ஒரு வழிமுறையை மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தி விடுகிறாரோ, அதனை பார்த்து யாரெல்லாம் அந்த பாவத்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுடைய அந்த பாவம் இவருக்கும் போய் சேரும், அந்த பாவத்திலிருந்து எந்த ஒன்றும் குறையாது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார். இப்போ நாங்கள் அந்த தாடி வெட்டுற விஷயங்கள், அந்த நரைத்த முடிகளுக்கு கருப்பு சாயம் போடுற அந்த விஷயங்கள், பகிரங்கமாக வேறு சில தவறுகள் செய்கிறது, இந்த முடிகளை இஸ்லாம் சொல் தடை செய்த அமைப்பில் வெட்டக்கூடிய விடயங்கள். அப்போ இந்த மாதிரியான பல விஷயங்களை நாங்கள் எடுக்கலாம். அதே போல் அதான் ஓசை கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பள்ளிக்கு வராமல் அவர் சும்மா நினைச்சிக்கிறது பார்த்து அவரோட சேர்ந்து கொஞ்சம் பேர் நிற்பாங்க. அப்போ ஒரு ஆள் தொழுகைக்கு வாரவர்கள் கூட மனசு வராது, இவர் நிற்கிறார் நாமளும் நிற்போம், இவர் போகிற நேரம் பார்த்து நாமளும் போவோம், அவரும் போக மாட்டார் இவரும் போக மாட்டார். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள், அது அவங்க யார் யாரை பார்த்து முன்னுதாரணமாக இருக்கிறாங்களோ அந்த பாவம் இவங்களுக்கு போயிட்டு. அதே நேரம் வந்து ஒரு சபை கூடி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பயான் நடக்க போகுது, உபதேசம் நடக்க போகுது, உத்தரவே எழும்ப மாட்டாங்க, முதல்ல ஒரு ஆள் எழும்பிட்டு போவார். எழும்பிட்டு போனதோடு அவரை பார்த்துட்டு கொஞ்சம் பேர் மலமளமளண்டு எழும்புவாங்க, இதில் பாவம் அவருக்கு போகும். அப்போ இப்படி பல விஷயங்கள் அதில் உள்ளடங்கி இருக்கு. அப்போ நாங்கள் இந்த பகிரங்கமான குற்றங்களை பொறுத்த வரையில் எங்களுக்கு அதனுடைய தண்டனை இன்னதுதான்ங்கிறத குறிப்பிட்டு சொல்லல. அது அவங்கள செய்யக்கூடிய பாவத்தை பொறுத்துமாறும், அந்த பாவத்தை பார்த்து யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ அதுக்கு ஏற்றாற்போல் அது கூடும் குறையும், இப்படியான சில விஷயங்கள் அதில் இருக்கு. அப்போ நாங்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இந்த மாதிரியான பகிரங்கமான குற்றங்களை முழுமையாக தவிர்த்து கொள்ளும். அது சில நேரங்களில் பல வகைகளில் சமூகங்களை பாதிக்கும். அல்லாஹ்வுடைய அந்த வரம்புகளை நாங்கள் பகிரங்கமாக மீற நாங்கள் துணிகிற நேரம் அடுத்தவங்களுக்கும் தானாகவே ஒரு துணிவு வரும், நாங்களும் இதே போல் இந்த பாவத்தை நாங்களும் செய்வோம். பல பேரை விசாரிக்கக்கூடிய சின்னத்திலும் சொன்னேன், ஏன் நீங்கள் இந்த பாவத்தை செய்றீங்க, செய்யக்கூடாது இல்லையா, அவர் செஞ்சார் நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. அந்த அவர் பாவம் செய்கிறார், இவர் பாவம் செய்கிறார், இதே போல பாவம் இவரும் செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்கள காட்டுறாங்க. அப்போ இது ஒரு உண்மையான முஸ்லீம் காட்டக்கூடியது இல்லை, அந்த பலவீனமானவங்க செய்வாங்க, செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதனுடைய பாவங்கள் இதை பகிரங்கமாக செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் வரும். சில மூத்த சகோதரர்கள் இன்னும் தாடி வெட்டும். அவள் இதை பார்க்கக்கூடிய இளைய சகோதரர்கள் என்ன செய்வாங்க, இவ்வளோ பெரிய சகோதரரை பழைய சகோதரரை வெற்றார், அப்போ நாம் வெட்டினா என்ன அப்படின்ற ஒரு தைரியம் அவருக்கு வரும், அவரும் வெட்டுவார். அவள் இது இவரை என்ன பார்த்துதான் இவர் இது செய்கிறாருங்கிறது இவருக்கு தெரியாது, செய்கிறாளுக்கு தெரியாது. ஆனால் அதெல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த பட்டியலில் வந்து யாரை பார்த்து யார் செஞ்சாங்க, யார் மூலமாக யாருக்கு இந்த துணிவு வந்தது, எல்லா விஷயமும் அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ் எல்லாத்தையும் குறித்து வச்சுருக்கோம். அப்போ இந்த விஷயத்தில் நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கோம். அடுத்தது, வெள்ளி அல்லாத மோதிரங்களை ஆண்கள் அணியலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஆண்களை பொறுத்தவரையில் அசல் சுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அசல் நடைமுறை வந்து வெள்ளி மோதிரம் அணியிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மோதிரங்களை பொறுத்தவரையில் அவங்க வெள்ளி மோதிரங்கள் அணிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வருது. இதில் தடை செய்யப்பட்ட இரண்டு மோதிரங்கள் இருக்குது. அது ஆண்களுக்கு தங்கம் தடை செய்யப்பட்டிருக்கு. ஆண்கள் தங்க மோதிரங்கள், தங்க ஆபரணங்கள் இது அணிய இயலாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க, இது என்னுடைய சமுதாயத்தினுடைய ஆண்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தங்கத்தை பற்றி சொன்னாங்க. அதே போல இரும்பு மோதிரம் அணியிறதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறான். அப்போ இந்த இரும்பு மோதிரமும் அணிய இயலாது. ஏனைய மோதிரங்கள், ஏனைய உலோகங்களினால் உள்ள மோதிரங்கள் அணியிறதை பொறுத்த வரையில் அதில் எந்த விதமான ஒரு தடையும் இல்லை. அப்போ இரும்பு மோதிரம் அணியக்கூடாது என்று வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அஹ்மத் என்ற கிரந்தத்தில் 6518 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அதில் ஒரு நபித்தோழர் முதலாவது ஒரு சில நபித்தோழர்கள் முதலாவது தங்க மோதிரம் அணிகிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள புறக்கணிச்சு விடுறாங்க. அப்போ அடுத்தது வந்து அவங்க அந்த இரும்பு மோதிரம் அணிஞ்சிட்டு வராங்க. அப்ப அதுக்கு அதையும் பார்த்து செல்லலாச்சும் சொல்லுவாங்க, ஹாதா ஷர்ரும், இதுவும் தீயது. ஹாதா ஹில்யத்து அஹ்லின்னார், இது நரகவாசிகளுடைய ஆபரணம் அப்படின்னு செல்லலாச்சும் வந்து சொல்றாங்க. அப்ப அதையும் அவங்க அந்த நபி தோழர்கள் தூக்கி போட்டுட்டு அவங்க வெள்ளி மோதிரத்து போட்டாங்க. அதுக்கு பிறகு நம்ம செல்லலாச்சும் எதுவும் சொல்ல இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸ் காணப்படுது. இப்ப அகமது என்ற கிரந்தத்துல இந்த ஹதீஸ் வருது, ஹசன் சரத்துல வரக்கூடிய செய்தி. அப்ப நாங்க வந்து ஆண்களை பொறுத்தவரையில் தங்கம் கூடாது, பெண்கள் தங்கம் அணியலாம். இரும்பை பொறுத்தவரையில் அது பொதுவான ஒரு தடை, ஆண்கள் பெண்கள் யாருக்குமே அது பொருத்தமில்லை, அவங்க எல்லாரும் இதை தவிர்த்து கொள்வாங்க. ஏன்னா வந்து இது ஹெலியத்து அகலின்னார், நரகவாசிகளுடைய ஆடை அப்படின்ற ஆபரணம் அப்படின்னு சொல்லி அது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது ஒரு கேள்வி ஒன்று, ஒருவர் திருமணம் முடிப்பதற்கு முன் அந்த பெண்ணை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பார்க்க முடியுமாங்கிறது இல்லை, கட்டாயம் அவங்க பார்க்கும். திருமணம் ஒரு பெண்ணை ஒருவர் முடிக்க போறாராக இருந்தால் அவங்க வந்து அந்த பெண்ணை என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், அவங்க அந்த திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னே அவங்க பார்க்கணும். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உகைரா பின் ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட அவங்க திருமணம் பேசியிருக்கிறதாக சொல்லவும் கேட்டாங்க. வந்து நீங்கள் திரும்ப அதாவது அந்த பெண்ணை பார்த்தீங்களா? அப்போ அவங்க பார்க்கலைன்னா நீங்கள் போயிட்டு பாருங்க, பார்த்தால்தான் உங்களுக்கு மத்தியில் அன்புகள் உண்டாகிறதுக்கு அது ஒரு தகுதியான ஒரு விஷயம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் வந்து திருமதியில் 1112 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ ஒருவர் திருமணம் முடிக்கணுமாக இருந்தால் அந்த பெண்ணை முடிக்கக்கூடியவர் போயிட்டு அவங்க வந்து பெண் பார்க்கும், பார்த்து அவருக்கு விருப்பமாக இருந்தால் அவர் விருப்பம் சொல்லுவார். அவருக்கு பிடிக்க இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார். அப்போ இது வந்து இதுதான் இஸ்லாமிய அந்த நடைமுறை. இதில் ஒரு சில தவறு நடக்குதுன்னு சொல்லி சொன்னார். ஒரு தவறு அதாவது பெண்ணை அந்த குறிப்பிட்ட மணமகன் பார்க்காமல் குடும்பத்தில் கொஞ்சம் பேரை அனுப்பி ஊட்டுவாங்க, சில பெண்களை அனுப்பி ஊட்டுவாங்க. அப்போ அங்கே அனுப்பிவிட்டத்தோடய அவங்க வந்து எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா புள்ள நல்ல புள்ளன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிடிக்க இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில அவங்க கண்ட குறைகள் அங்கன்னு சொல்லி அப்படியே இது பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் சில நேரங்களில் வந்து அந்த ஆண் பார்த்தால் அந்த பெண்ணுக்கு பிடிக்கக்கூடிய மாதிரி அவருக்கு இருக்குது. அப்போ இதை வந்து செய்யாமல் சில பெண்களை சாட்டி விடுவதால் பல திருமணங்கள் குழம்பி போகுது. அவங்க வேற சில எதிர்பார்ப்புகளோட பார்த்துட்டு போயிடுறாங்க. ஆணுடைய எதிர்பார்ப்பு வேறு மாதிரி இருக்கும், இந்த பெண்களுடைய எதிர்பார்ப்புகள் வேறு மாதிரி இருக்கும். அப்போ பெண்கள் ஒரு சில விஷயங்களை எதிர்பார்த்துட்டு அவங்க வானாண்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்க வானாண்டு சொன்ன அதே விஷயம் அந்த ஆணுக்கு பிடிச்ச விஷயமாக இருக்கும், அவர் அந்த மாதிரி ஒரு பெண்ணை தான் தேடிக்கிட்டு இருப்பார். அவன் இந்த மாதிரியான பல சிக்கல்கள் அதில் இருக்கு. அதனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த அமைப்பு என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு பெண்ணை ஒருவர் திருமணம் பேசுவாராக இருந்தால் அவர் பேசி பார்க்க வேண்டும். பார்த்துட்டு அவர் விருப்பமாக இருந்தால் விருப்பம் சொல்லுவார், விருப்பம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுவார். அவள் இந்த இதைத்தான் வந்து நாங்கள் சரியாக கவனிக்கணும். அப்போ பார்க்க முடியுமான்னு கேட்குறாங்க, கட்டாயம் பார்ப்போம். அடுத்தது கேட்குறாங்க, அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை எவ்வாறு பெறலாம், அல்லாஹினுடைய பொருத்தத்தை எவ்வாறு பெறலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அல்லாஹினுடைய பொருத்தத்தை நாங்கள் அடையணுமாக இருந்தால் நாம் ஏற்கனவே சொன்னது போல அல்லாஹோட நாங்கள் செஞ்சுட்டு வந்த அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றின சரி. நாம் ஆலமுள் அருவாகல செஞ்சுட்டு வந்திருக்கிறோம், உன்னை நாங்கள் ரப்பாக ஏற்றிருக்கிறோம். இப்போ ரப்புண்டா என்ன? எஜமான். இப்போ எஜமானுக்குரிய வேலை என்ன? அவர் கட்டளையை போடுவார், அடிமை செஞ்சு தீர்க்க வேண்டியது. ஏன் இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி மாற்று கருத்துகள், மாற்று அபிப்பிராயங்கள், விருப்பம் இல்லை அப்படி போகிறது இது எனக்கு ஆசையா, இது நான் செய்ய போறேன்னு போறது, இதெல்லாம் வந்து சரியான கட்டுப்பாடு கிடையாது. அப்ப அல்லாஹ்வினுடைய அந்த கட்டுப்பாட்டில் சரியாக ஒருவர் நிலைத்திருப்பாராக இருந்தால் அல்லாஹ்வினுடைய அந்த திருப்தி அவர் அடைந்து கொள்வார், அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அவர் அடைந்து கொள்வார். இதுதான் சுருக்கமான விஷயம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை ஒருவர் அடைவதற்கு, அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அடைவதற்கு முதலாவது அவர் ஃபர்ம், அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கடமைகள் விஷயத்தில் கூடிய கவனம் செலுத்துவோம். அந்த கடமைகளை சரியாக நிறைவேற்ற விஷயத்தில் அவர் கவனம் செலுத்துவோம். கடமைகள் என்ன உங்களுக்கு நல்லா தெரியும். 5 நேரம் தொழுவுறது கடமை. ஆண்களாக இருந்தால் பள்ளிக்கு வந்து ஜமாஅத்தோடு தொழுவுறது கடமை. ஒரு நோய் நொடி அல்லது ஊரில் இல்லை அல்லது ஏதாவது பிரச்சனைகள் சிக்கல்கள் அவங்களால் வர இயலாத ஒரு நிலைமைகள் இருந்தால் அது அவங்களோட ஏற்பந்தத்துக்கு உட்பட்டது. மற்றபடி வந்து அவங்க அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்கு ஆண்கள் பள்ளிக்கு வந்து ஜமாஅத் தொழுவோம், பெண்கள் அவங்க வீடுகளில் மறைவான இடங்களில் அவங்க தொழுவு சொல்லுவாங்க. அதே போல் ரமலான் காலம் வந்தால் நோன்பு பிடிக்கும், ஒரு விருந்தாளி வந்தால் அவரை கண்ணியப்படுத்துவோம். இப்படி பல விஷயங்கள் அந்த கடமைகளோடு சம்பந்தப்பட்டு இருக்கு. அப்போ அந்த கடமைகளை நாங்கள் முதலாவது சரியாக செய்கிற நேரம் அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கம் எங்களுக்கு கிடைக்கும். அந்த கடமைகளுக்கு அப்பால் ஒருவர் கடமைகள்லாம் சரியாக செய்கிறார், அதை விட இன்னும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையணுமாக இருந்தால் அவர் மேலதிகமான நஃபிலான இபாதத்துகளில் எடுப்பது, அவையெல்லாம் சுன்னத்துகள் சொல்லுவது, விசேஷமாக விரும்பி சில ரக்காத்துகளை அவர் சொல்லுவது, தான தர்மங்கள் சிதக்காக்களை ஈடுபடுறது, கூடுதலாக தஸ்பீகங்கள் திக்ர்கள் இதுகளை திணிக்கிட்டு இருக்கிறது. அப்போ இதெல்லாம் வந்து மேலதிகமாக அல்லாஹ்வின் பால் நெருக்கி வைக்கக்கூடிய விஷயம். இப்போ இந்த நஃபிலான விஷயங்களை ஒருவர் செய்தால் அல்லாஹ்வே சொன்னார், நான் அவருக்கு ரொம்ப நெருக்கமாக மாறியேன், எந்த அளவுக்குனால் அவர் நீட்டக்கூடிய கையாக, அவர் பார்க்கக்கூடிய பார்வையாக, அவர் கேட்கக்கூடிய செவிப்புலனாக, அவர் நடக்கக்கூடிய காலாக நான் மாறியறேன் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றார். அந்த அளவு நெருக்கம் அல்லாஹுக்கும் அவருக்கும் உண்டாகும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைஞ்சவராக அவர் மாறுவார். அப்போ அதில் இன்னொரு பிரயோஜனம் என்ன, அவர் எதற்கு என்னிடத்திலே கேட்டாலும் நான் அவருக்கு அதனை கொடுப்பேன், எதை விட்டும் என்னிடத்திலே பாதுகாப்பு தேடினாலும் நான் அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றார். அப்போ இந்த மாதிரி அல்லாஹ் ஏற்படுத்திய கடமைகள் இதுகளை நாங்கள் சரியா செய்யணும், நஃபிலான இபாதத்துகளை செய்யணும், குறிப்பாக விசேஷமாக அல்லாஹு தஆலாவுக்கு அடிபணிஞ்சு நடக்கக்கூடிய உண்மையான விசுவாசிகளாக இருக்கும். அடுத்தது கேட்குறாங்க, தலைமுடி வெட்டுவதனுடைய அமைப்பு எப்படி, அதன் குற்றம் என்ன, அதன் தண்டனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தலைமுடி வெட்டுவதை பொறுத்தவரையில் ஒரு பக்கம் கூடுதலாகும், இன்னொரு பக்கம் ரொம்ப குறைவாகும் வெட்டுவது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. ஒருவர் முடிய குறைக்கோளமாக இருந்தால் எல்லாம் ஒரே ஷேப்பில் இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து அவர் குறைக்கும். அப்போ இது சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ் சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தில் 5920வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நஹா அன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கஸ்ஆ, முடிகளை ஒரு பக்கம் வலித்து ஒரு பக்கம் விடுவதை, ஒரு பக்கம் கூடுதலாக முடிய வைத்து இன்னொரு பக்கம் விடுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸ் காணப்படும். இந்த கஸ்ஆ அப்படின்னு சொல்லி சொன்னால் அதாவது திட்டு திட்டாக இருக்கிறதுக்கு சொல்லப்படும். மேகங்கள் எப்படி இருக்குது, கொஞ்சம் அடர்த்தியாக இருக்குது, அதே போல அடர்த்தி குறைஞ்ச மேகங்கள் இருக்குது, அப்போ இப்படியான இதுகளுக்கு தான் இந்த கஸ்ஆ அப்படின்னு சொல்லி சொல்றது. முடிகளில் வந்து ஒரு பக்கம் அடர்த்தி கூடுதலாக முடிவைக்கப்பட்டிருக்கு, இன்னொரு பக்கம் ரொம்பவும் குறைவாக குறைக்கப்பட்டிருக்குது. அப்போ இது வந்து கஸ்ஆ என்று சொல்றேன். அப்போ இதை வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்திருக்கிறாங்க. அவை இந்த தடுத்த விஷயத்தை பொறுத்தவரையில் இது ஒருவர் மீறுவாராக இருந்தால் இது குற்றம், இது ஒரு பாவத்தில் போகும். அதுவும் எந்த வகை பாவம்? பகிரங்கமான பாவத்தில் இருக்கும். அப்போ பகிரங்கமான பாவத்தை பற்றி நாம் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கப்படுத்தியாச்சு. அப்போ அதனுடைய விளைவுகள் பல வகைகளில் இருக்குது. அப்போ அதற்குரிய முடிவற்றத்துக்கு இன்ன தண்டனைன்னு ஒரு தண்டனை மார்க்கத்தில் சொல்லப்படையில்லை. முடிய இப்படி ஒருவர் ஒரு பக்கம் கூடுதலாகவும் இன்னொரு பக்கம் குறைவாகவும் விட்டதனுடைய தண்டனை இன்னது அப்படின்னு சொல்லி மார்க்கத்தில் எதுவுமே சொல்லப்படையில்லை. இது பொதுவான பகிரங்கமான குற்றத்தில் அடங்கும். அந்த பகிரங்கமான குற்றங்களை பொறுத்தவரையில் அதை ஏற்கனவே சொன்னது போல எல்லாம் மன்னிக்கிறது இல்லை, அதே போல் அதை பார்த்து பல பேர் செய்த நேரம் அதில் பாவங்கள் வாரது, இப்படியான பல விஷயங்கள் அதில் இருக்குது. நாங்கள் அதை தவிர்த்துக்கொள்ள. அடுத்தது ஒரு கேள்வி கேட்கலாமா? ஒருவர் மரியாதைக்காக எழுந்து நிற்பது எந்த வகை குற்றத்தை சாரும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதாவது மரியாதைக்காக எழுந்து நிற்றல்ங்கிறத பொறுத்தவரையில் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம், இதை வந்து நாங்கள் செய்ய இயலாது. அப்போ அல்லாஹு தஆலா உடைய விஷயத்தை பொறுத்தவரையில் நாங்கள் ருக்கு செய்கிறது அல்லாஹுக்காக செய்கிறோம், சுஜூது செய்கிறது அல்லாஹுக்காக செய்யணும், அதே போல் எழுந்து அப்படியே நிற்கிறதுங்கிறது வந்து அதுவும் அல்லாஹுக்காகத்தான் இருக்கும். அப்போ இதை வந்து படைப்புகளுக்கு நாங்கள் செய்ய இயலாது. அப்போ இந்த படைப்புகளுக்கு செய்கிற நேரம் அது அல்லாஹ்வுக்கு நிகராக அவங்களை ஆக்கிற ஒரு குற்றம் எங்களை நோக்கி வரும். ஒரு நிர்பந்தமான ஒரு இடம் அதுட விஷயம், அந்த நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுடைய அது விஷயத்தை பொறுத்தது. மற்றபடிக்கு வந்து அது ஒரு இணை வைப்பை சார்ந்த ஒரு விஷயமாகத்தான் அது தெளிவாக இருக்கு. அப்போ நாங்கள் இந்த மாதிரி எழுந்து நிற்கிறத பொறுத்த வரையில் முழுமையாக அதை தவிர்த்து கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னு சொல்லி சொன்னால், யார் ஒரு மனிதர் தனக்கு மக்கள் எழுந்து மரியாதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் நரகத்திலே ஒரு இடத்தை ஆக்கி கொள்ளட்டும், நரகத்திலே ஒரு இடத்தை ஒதுக்கி கொள்ளட்டும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இதை ஒரு ஆள் விரும்பவும் கூடாது, எனக்கு யாரும் நான் வார நேரம் எனக்கு எலும்பி நிற்கணும் அப்படின்னு யாரும் விரும்பக்கூடாது. அவர் விரும்பினா வந்து அவர் இப்போவே நரகத்துக்கு ஒரு இடத்த ஆர்டர் பண்ணி வச்சுட்டாருங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அப்போ அந்தளவு ஒரு பாரதூரமான ஒரு குற்றம். அப்போ சிலவங்க வந்து அதை சந்தோஷமாக பார்ப்பாங்க, நாம் போகிற நேரம் ஒரு ஆள் எலும்பி நின்றதோட பரவாயில்லையே நமக்கு கண்ணியம் செலுத்தினாங்களே, இப்போ ஏதோ அவரில் ஒரு கண்ணியத்துக்குரிய ஆளாக நாம் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வகையான ஒரு குறிப்பை சைத்தான் கொடுத்து மறைச்சார். ஆனால் உண்மையிலே அவர் கண்ட தடுப்பு, இதை நீங்கள் செய்யாதீங்க, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல உணர்த்தும். அது அவர் விரும்பவே கூடாது. அப்போ இதை ஒருவர் செய்வாராக இருந்தால் அப்போ அவர் வந்து அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஒரு இபாதத்தை இன்னொரு படைப்பினத்துக்கு செய்கிறதாக அமையும். அப்போ இதை நாங்கள் முழுமையாக தவிர்த்து கொள்ளணும். அதே போல் எங்களுடைய பிள்ளைகள் எந்த இடத்திலேயாவது சரி அதை செய்வாங்களாக இருந்தால் அதுக்குரிய ஒரு இதுகளை நாங்கள் அனுமதி கொடுக்கக்கூடாது, அதை தடுக்கிறதுக்குரிய அந்த முயற்சிகளை நாங்கள் செய்யணும் அப்படின்ற வகையில் வந்து நாங்கள் எங்களோட பிள்ளைகளையும் இந்த விஷயத்தை சரியாக போதித்து நாங்கள் வளர்க்க வேண்டி இருக்கு. அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரையில் இது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஒரு இபாதத்தை ஏனைய படைப்புகளுக்கு செய்தற்கேற்றாற் போல ஒரு குற்றமாக இது இருக்குது. அப்போ இதில் வந்து நாங்களும் தெரிந்து கொள்வதோடு எங்களோட பிள்ளைகளையும் நாங்கள் இதில் ஈடுபடாமல் பார்த்துக்கணும். அவைகள்தான் இன்றைய கேள்விகள். சுபஹானல்லாஹ் வபிஹம்திஹி.